மாவீரமகுடம். லெப்டினன்ட் கர்னல் ஜெரி, அமைதியான ஆளுமை.
வணங்குகிறோ மகாவீரரே, வணங்குகிறோ மகாவீரரே.
ஒரு நேர்த்தியான அழகான ராணுவ சீருடை தரித்த உருவம் தான் அவன். ஆம், அதுதான் ஜெரி. அது அவனுக்கே தனித்துவமானது. அவனது வாழ்க்கை முறையே சற்று வித்தியாசமானது. எல்லா மனிதர்களும் அப்படி வாழ முடியாது. அதனால் அவனின் இயல்பு எல்லோருக்கும் பிடித்தமானதாக இருக்காது. ஆனால் அவனின் இயல்பை எல்லோரும் பெற்றுவிட முடியாது. ஜெரியை வீட்டில் அப்பன் என்றுதான் அழைப்பார்கள். ஆனால் சின்ன அகவையிலே அவனின் செயற்பாடுகள் குறும்புத்தனமாக இருக்கவில்லை. எப்போதும் ஆழ்ந்த சிந்தனையிலேயே அவன் இருப்பான். அவன் சும்மா இருப்பதில்லை. எதையாவது எடுத்து வைத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பான். 1985 அப்போது அவனுக்கு 16 தான். நாட்டில் அப்போது சிங்கள இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட அட்டூழியங்கள் அவன் இதயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. என்னாலேன் போராட முடியாது என்ற கேள்வி அவனுள் அப்போது எழுந்தது. ஒரு நாள் அவன் இயக்க முகாம் ஒன்றுக்கு சென்று விட்டான். தானும் போராடப் போவதாக சொன்னான். ஆனால் அங்கிருந்த போராளிகள் ஏற்பதாக இல்லை. 21 அவர்களோடு நின்று தானும் போராடப் போவதாக கேட்டும் அகவை போதாததால் சோகத்தோடு வீடு திரும்பினான். தான் எப்படியும் போராட வேண்டுமென்ற அவனின் எண்ணம் கொஞ்ச நாட்கள் கழித்து நிறைவேறியது. அவனுக்கு மனதில் ஆனந்தம், தானும் போராடலாம் என்ற உத்வேகம் அவனுக்குள் உருவாகியது. யாழ்ப்பாணம் சாவச்சேரியில் நடைபெற்ற சாவா ஒன்று பயிற்சி முகாமில் ஆரம்ப பயிற்சிகளை அவன் பெற்றுக்கொண்டான். பயிற்சிகள் முடித்ததும் யாழ் மாவட்ட படையணியிலே இருந்து செயற்பட்டார். இந்த நாட்களில் தான் இந்திய படை தமிழர் தேசமெங்கும் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. இந்திய படைக்கும் விடுதலைப்பிரி போராளிகளுக்கும் இடையே சண்டை மூழ்கிறது. சண்டைகள் பரவலாக நடைபெற்றன. ஜெரியும் இந்த சண்டைகளை எதிர்கொண்டார். இந்த சண்டையின் ஒரு கட்டத்தில் விடுதலை பிரிகளின் தலைமை தளம் ஜாப்பானத்திலிருந்து மணலாடு காற்றுக்கு இடம் மாறுகிறது. உலகத்தின் 4 வல்லரசு நாடு எங்களது போராட்டத்தை நசுக்க முற்பட்ட போது அதை முறியடிக்க தலைவன் வகுத்த திட்டத்தில் முதன்மையாயிருந்தது மணலாற்றுக்காடு. அந்த காட்டில் தலைவரோடு முகாமிட்டிருந்த போராளிகளுக்குள் ஜெரியும் இருந்தார். அந்த வாழ்க்கை கடினமானதாக இருந்தாலும் போராளிகள் எல்லோரும் மகிழ்வாகத்தான் அதை ஏற்றுக்கொண்டார். காட்டில் எந்த வசதிகளுமே இருக்கவில்லை. எல்லாமே தேட வேண்டும். எல்லாவற்றையும் புதிதாகவே உருவாக்க வேண்டும். தலைவர் திட்டங்களை வகுத்து ஒவ்வொன்றாக செயற்படுத்தினார். அடிப்படை வசதிகள் எல்லாவற்றையும் உருவாக்க வேண்டும். எல்லா வளங்களையும் வெளியே இருந்தே கொண்டு வர வேண்டும். ஆனால் அந்த மணலாற்று காட்டை சுற்றி இந்திய படை முற்றுகையிட்டுக் கொள்கிறார். வெளியிலிருந்து இதை கொண்டு வருவதானாலும் இந்திய படையின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு கொண்டு வர வேண்டும். சில வேளை சண்டையிட்டுத்தான் பொருட்களை கொண்டு வர வேண்டும். இந்த கடினமான பணி ஜெரிக்கும் இருந்தது. நீண்ட நேரம் பொருட்களை காவி வர வேண்டும். இந்த பொருள் காவும் பணியை ஒரு தடியில் பொருட்களை தொங்கவிட்டு இருவர் தோள்களில் சுமந்தபடி கொண்டு வர வேண்டும். எல்லோருக்கும் உணவு கிடைக்கும். அதுவும் போதிய அளவு இருக்காது. உடல் சோர்வாக இருந்தாலும் அப்படி காவித்தான் கொண்டு வர வேண்டும். போராளிகள் சில வேளைகளில் உடல் களைப்பில் இருந்து விடுவார்கள். ஆனால் ஜெரி எப்போதும் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவார். பிறகின்ன, நாங்கள் தானே தூக்க வேணும், வாங்க போவோம் என்றபடி அவன் புறப்பட்டு விடுவான். சலிப்பு என்பது அவனது வாழ்க்கையில் இருந்ததில்லை. எந்த கடினங்களையும் இயல்பாக ஏற்றுக்கொள்ளும் தன்மை அவனிடம் இருந்தது. காட்டில் எந்த வேளையும் இந்திய படையை எதிர்பார்த்தபடி இருக்க வேண்டும். ஒவ்வொரு போராளியும் நீண்ட நேரம் காவல் கடமை புரிய வேண்டும். இஞ்சிய நேரங்களில் சமையல் ஏனைய வேலைகளின் அவர்கள் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டிய நிலை அது. ஓய்வு என்பதும் உறக்கம் என்பதும் மிக குறைவான காலம் அது. ஆனாலும் எல்லோரும் இதை ஏற்றுக்கொண்டார்கள். ஜெரியும் இதை சாதாரணமாகவே ஏற்றுக்கொண்டார். குளிப்பதற்கு போதிய அளவு தண்ணீர் இருக்காது. கடமுளைப்பால் உடல் அசதியாக இருக்கும். ஆனாலும் ஜெரி எப்போதும் அழகாக சீருடை தரித்து முகச்சவரம் செய்து இராணுவ சப்பாத்து அணிந்து ஒரு அழகான தோற்றத்தில் காட்சியளிப்பான். இந்த விடயத்தில் அவனை யாரும் விஞ்சிவிட முடியாது. அங்கு விடியும் ஒவ்வொரு பொழுதுகளிலும் சண்டையை எதிர்பார்க்க முடியும். இப்படி நடந்த பல சண்டைகளில் ஜெரியும் பங்கு பெற்றிருக்கின்றான். சண்டை என்றால் G3 துப்பாக்கியோடு தான் ஜெரியை காண முடியும். இந்திய படை தேசிய தலைவரையும் போராளிகளையும் அழித்துவிட மணலாற்று காட்டில் பல இராணுவ நடவடிக்கைகளை பெயர் சூட்டி நடத்தியது. இந்த நடவடிக்கைகளை முறியடிக்கும் சண்டையில் ஜெரியும் பங்கு பெற்றினார். பல நடவடிக்கைகள் தோல்வியடைந்து இறுதியாக செக்மேட் இராணுவ நடவடிக்கை இந்திய படை கட்டளை அதிகாரிகள் ஒருவரான கர்னல் பக்சி தலைமை நடைபெற்றது. இந்த நடவடிக்கை மூலம் தேசிய தலைவரை எப்படியும் அழைத்து விடுவதுதான் அவர்களின் திட்டம். ஆனால் இறுதியில் விடுதலை புலிகளிடம் கடும் அடி வாங்கி கர்னல் பக்சி கொல்லப்பட இந்திய படை ஓட்டமடித்தது. இந்த உச்சமான சண்டைகளில் எல்லாம் எரியும் பங்கு பெற்றிருந்தார். மணலாற்று காட்டில் இருந்தபடி ஒரு வல்லரசு நாட்டை சமர்க்களத்தில் வீழ்த்திய பெருமையோடு மீண்டும் போராளிகள் பல பிரதேசங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். ஜெரி மணலாற்றிலிருந்து வந்ததும் இம்ரான் பாண்டியன் படையணியிலே நீண்டகாலம் பணிபுரிந்தார். இந்த படையணியில் இருக்கும்போது பல அனுபவங்கள் அவனுக்கு கிடைத்தன. இம்ரான் பாண்டியன் படையணியின் வெளி நிர்வாக பணிகளுக்கு பொறுப்பாக நின்று செயற்பட்டான் ஜெரி. அவனது செயற்பாட்டில் நேர்த்தி இருக்கும். அவனிடம் பொறுப்பாக எதையும் கொடுத்துவிட்டால் அவன் எப்படியும் செய்து முடிப்பான். வேலை என்று புறப்பட்டால் கால நேரம் பார்க்காமல் செயற்படுவான். வேலைகளை மக்களை கொண்டு செய்யும் போது அங்கு வேலை செய்பவர்களை வெறும் வேலையாட்களாக மட்டும் பார்க்காது அவனின் வாழ்க்கை முறை, அவர்களின் குடும்ப பின்னணி என்பனவற்றையும் ஆராய்ந்து அவர்களுக்கு நல்வழிகாட்டுவார். பல வேலையாட்கள் தாங்கள் கடினப்பட்டு உழைக்கும் பணத்தை மது அருந்தி வீணை அளிப்பதை கண்ட ஜெரி அவர்களுக்கு புத்திமதி கூறி அவர்கள் திரும்பி நடக்கும் வரை அவர்களை வழிநடத்துவார். அவர்களின் உழைப்பால் கிடைக்கும் வருமானத்தை அவர்களின் வீடுகளுக்கு கொண்டு சென்று வழங்குவார். ஜெரியின் இந்த செயற்பாட்டால் பல குடும்ப பெண்கள் ஜெரியை பாராட்டி மகிழ்ந்தார்கள். 1997 ஆனையிறவில் புலிகள் சமர் புரிந்த காலம். அந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகளால் ஆனையிறவை நோக்கி பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த காலப்பகுதியில் அவனுக்கு இருந்த பணி சமையற் கூடம். களத்தில் நிற்கும் போராளிகளுக்கு அவர்கள் நிற்கும் இடங்களுக்கு கொண்டு சென்று உணவு வழங்க வேண்டும். யுத்த சூழ்நிலைக்குள்ளால் சமையலாளர்களை வைத்து உணவு சமைக்க வேண்டும். இந்த சூழலுக்குள் இராணுவத்தின் அருகணைவீச்சு விமான தாக்குதலுக்குள்ளால் சமையல் பொருட்கள் மரக்கறி என்பனவற்றை கொண்டு வர வேண்டும். இவை தாமதமானாலும் உரிய நேரத்தில் உணவு வழங்க வேண்டும். சண்டை சூழலில் இது மிகவும் கடினமான பணி. இதற்கு ஜெரி கடுமையாக உழைத்தார். ஒவ்வொரு நாளும் அவன் வேலை முடிந்து ஓய்வுக்கு வர பின்னிரவு 1 மணியை கடந்துவிடும். ஆனாலும் காலையில் எழுந்து தனது வாகனத்தை தானே கழுவி துப்புரவு செய்து அன்றைய நாள் வேலைக்கு புறப்பட்டு விடுவார். தன்னால் இயன்ற வரைக்கும் உடல் சோர்வு பார்க்காது உழைத்தான் ஜெரி. இந்த ஆனையிறவில் தான் ஒரு சண்டையில் காயமடைந்த போராளி ஒருவனை தூக்குவதற்காக எதிரி சுட்டுக் கொண்டிருக்கும் போதே ஜெரி அவனை நோக்கி ஓடினான். ஜெரி அவனை அண்மித்த போது எதிரியின் ரவை ஒன்று பட்டு அவனது மூதிர விரல் இல்லாமல் போகிறது. ஆனாலும் அந்த காயத்தோடும் போராளி அவன் தூக்கி வந்தான். நினைத்ததை சாதிக்கும் மனத்திடம் ஜெரியிடம் இருந்தது. ஜெரி எப்போதும் ஏனைய போராளிகளோடும் தன்னை ஒப்பிட்டு பார்ப்பான். தனக்கு வசதிகள் கிடைத்தால் கூட அதை அனுபவிப்பதை விடவும் ஏனைய போராளிகளுக்கு கிடைக்கும் வசதிகளையே தானும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவன் அவன். அவன் விடுமுறையில் வீடு செல்வது கூட மிக குறைவு. அப்படி வீடு சென்றாலும் அங்கு வசதியாக பொழுதை கழிக்க அவன் விரும்புவதில்லை. படுப்பதற்கு பாயும் தலைகணியும் கொடுத்தால் அதற்கும் கதை சொல்வான். களத்தில் நிற்போருக்கு உதெல்லாம் கிடைக்கவா போகுது என்று விட்டு தானும் வெறும் நிலத்திலேயே படுத்து தூங்கி விடுவான். நல்ல உணவு சமைத்து கொடுத்தாலும் இப்படித்தான் எதையாவது சொல்வான். 1993 பூநகரி படைத்தலைமையிலான தவளை நடவடிக்கையின் போது ஜெரியும் ஒரு அணியின் பொறுப்பாக வழிநடத்தி சென்றார். இந்த சண்டையில் ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் எதிரியின் எதிர்ப்பை முறியடிக்க முடியாதிருந்த பகுதியில் ஜெரி தனது அணியோடு சென்று எதிரியோடு சமரிட்டு அந்த பகுதியை பிடிப்பதற்கு காரணமாக இருந்தார். 1995 குடா நாட்டை கைப்பற்றுவதற்காக சிங்களப்படை பல தாக்குதல்களை நடத்தியது. இடிமுழக்கம், சூரிய கதிர் என தொடர்ந்த தாக்குதல்களிலும் ஜெரி பங்கேற்றார். இந்த நடவடிக்கையில் ஜெரி அடுத்தடுத்து 2 தடவைகள் காயமடைந்தார். காயங்களை அவன் பெரிதாக பொருட்படுத்தி களத்தில் நின்று அகன்றுவிடவில்லை. ஒரு சிறந்த வேவு வீரன் ஜெரி. அவனின் வேவு பணி சூரியகதிர் நடவடிக்கை காலப்பகுதியில் தொடங்கியது. ஒரு வேவு வீரனுக்குரிய சிறப்பம்சங்கள் அவனிடம் இருந்தன. 1995 ஜாழ்ப்பாணம் தென்மராட்சி கோட்ட சிறப்பு தளபதியாக இருந்தான் ஜெரி. 1996 வன்னியிலிருந்து திருகோணமலை சென்ற தாக்குதல் அணியில் ஒருவனாக சென்றார். திருகோணமலை சூழல் ஜெரிக்கு முன்னிய மண்ணாற்று சண்டைகளை நினைவுபடுத்தின. அங்கு எல்லா வளங்களையும் வெளியிலிருந்தே கொண்டு வர வேண்டும். சாப்பாட்டுக்கான உணவுகள், சண்டைக்கான வெடிவர்கள் என எல்லா பொருட்களையும் பொருள் வந்து சேரும் இடத்திலிருந்து கொண்டு வருவது மணலாற்று சம்பவம் போல்தான் இருந்தது. அவன் அந்த சண்டையிலும் எந்த பதட்டமான சூழலிலும் தான் பதட்டமடையாமல் உறுதியாக நிதானமாக நின்றபடி கட்டளைகளை வழங்கி சண்டைகளை வழிநடத்தினான். 1997 நடுப்பகுதி வரை திருகோணமலை மாவட்டத்தில் செயற்பட்டவன் மீண்டும் வன்னிக்கு திரும்புகிறார். வன்னியில் அவனுக்கு விருப்பமான பணி காத்திருந்தது. விசேட வேவு பிரிவிலே ஜெரி இணைக்கப்படுகிறான். இந்த காலப்பகுதியில் தான் சுழங்காப்படை ஜெயசிக்ரு என்ற பெயரில் பாரிய ராணுவ நடவடிக்கையை தொடங்கி வன்னியில் பல கிராமங்களை ஆக்கிரமிக்க தொடங்கியது. தொடர்ச்சியாக சண்டைகள் நடந்தன. ஜெரிக்கும் நிறைய பணி காத்திருந்தது. ஒரு வேவு வீரனின் வாழ்க்கை எப்போதுமே கடினமானதுதான். எதிரியின் முகாமுக்குள் ஊடுருவி அவன் மூச்சு விடும் இடத்தில் நின்றபடி வேவு பார்த்து திரும்புவது என்பது லேசான வேலையல்ல. புறப்படும் நேரத்திலிருந்து மீண்டும் திரும்பும் வரை எந்த நொடிப்பொழுதிலும் சாவு நிகழலாம். பலமாக போடப்பட்டிருக்கும் எதிரியின் கம்பி வேலிகளை நெருங்கி காவலங்களை குளித்தபடி இருக்கும் சிப்பாய்கள் கண்டுவிடாதபடி தடைகளை வெட்டி எதிரிக்குடாகவே உதறவி சில நாட்கள் எதிரிக்கு தெரியாமல் அவனுக்கு அருகிலேயே தங்கியிருந்து வேவு தகவல்களை சேகரித்து முழுவது என்பது சாதாரண விடயமல்ல. இந்த வாழ்க்கை மிக கடினமானது. ஆனாலும் இந்த கடினமான வாழ்க்கை ஜெரிக்கு பிடித்திருந்தது. ஜெரி போராட்ட இலட்சியத்தில் ஊறி வளர்ந்தவன். அவன் மனதில் போராட்ட இலட்சியம் பற்றியதும் தனது கடமையை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பார். தனக்கென தானே வரையறைகளை போட்டு அவற்றை நேர்த்தியாக கடைபிடிப்பவன். எதையும் யாரோடும் நேருக்கு நேரே கதைக்கும் சுபாவம் உடையவன். தன்னை போல் மற்றவர்களும் இந்த போராட்டத்துக்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவன். இதனால் தனிவனின் செயற்பாடு சிலருக்கு பிடிப்பதில்லை. உண்மையில் ஒரு இராணுவ வீரன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு அவன் எடுத்துக்காட்டு. இந்த முன்மாதிரியான செயற்பாடுகளால் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் நின்று செயற்படும் அணியை வழி நடத்துவதற்காக ஜெரி தெரிவு செய்யப்பட்டார். ஏனென்றால் எத்தனை நெருக்கடிகளே படினும் ஜெரி பதற்றமடையாத நிதானமாக முடிவெடுத்து செயல்படுவார் என்ற நம்பிக்கை அவன் மீது இருந்தது. 1997 ஒன்பதாம் மாதத்தில் இறுதி வாரத்தில் ஜெரியின் தலைமையிலான வேவணி ஒன்று இராணுவம் ஜேசிக்குறு மூலம் ஆக்கிரமித்த பகுதிக்குள் ஊடுருவுகிறது. இராணுவத்தின் நடுவில் நின்றபடி நிம்மதியாக தூங்க முடியாது. அதற்கான இடமும் கிடையாது. இந்த கடினங்களை எல்லாம் தாங்கியபடி ஜெரியின் அணி செயற்பாட்டை தொடர்ந்தது. எதிரிக்குள் இருந்தபடி தொல்லை கொடுக்கும் தாக்குதல்கள் தொடங்கின. பல கிளைமோர் தாக்குதலையும் செய்தார்கள். இவ்வாறு திறமையாக செயல்பட்ட ஜெரிக்கு இன்னும் ஒரு பணி காத்திருந்தது. அது வவுனியா ஜோசப் முகாம் அண்டிய பகுதியில் பரப்பில் ஈடுபடும் ஸ்ரீலங்கா உலங்குவானூர்கியை தாக்கி அளிப்பதற்கான வேவு நடவடிக்கை. ஜெரியின் வேவு நடவடிக்கையில் எல்லோருக்கு நம்பிக்கை இருந்தது. ஜெரி கொண்டு செல்லும் அணி எப்போதும் பாதுகாப்பாக திரும்பும். சண்டைகள் ஏற்பட்டாலும் குறைந்த இழப்புடனே அணியை காப்பாற்றி வேவு தரவுகளை பெற்று வருவார் என்ற நம்பிக்கை. ஏனென்றால் ஜெரி ஒவ்வொரு நகருக்கும் அவதானம் உள்ளவன். கடுமையான விழிப்போடு சூழலை அவதானித்து முன்னேறும் திறன் படைத்தவன். எந்த இக்கட்டிலும் பதற்றமடையாமல் அணியை சிதறவிடாமல் முடிவெடுத்து செயற்படக்கூடியவன். எந்த நகர்விலும் அலட்சிய போக்கால் அணி எதிரியிடம் சிக்கவிடாது பாதுகாப்பவன். இந்த முன்மாதிரிக்காகத்தான் அவனிடம் இந்த பணி கொடுக்கப்பட்டது. எதிரி நிறைய தடைகளை போட்டிருந்தான். இந்த தடைகளுக்குள்ளால் தனது போராளிகளை கவனமாக வெளியேற்றியபடி தானும் தடைகளை கடந்தான். அப்போது அது நிகழ்ந்தது. ஜெரி கீழே விழுந்தான். நிலமட்டத்தோடு எதிரியால் பாய்ச்சப்பட்டிருந்த மின் கம்பியில் அவன் சிக்கிவிட்டான். நொடிப்பொழுதில் அவன் உயிர் பிரிந்தது. என்ன நடந்தது என்று அனைவரும் ஊகிப்பதற்குள் அவன் வீரச்சாவை தழுவிக்கொண்டான். ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு போராளியையும் கவனமாக வழிநடத்துபவன். அன்று அவனுக்கு ஏன்தான் இப்படி நடந்தது என்பதை அந்த இரவு பொழுதில் போராளிகளால் உணர முடியவில்லை. அவன் வித்துடலை சுமந்தபடி அவர்கள் தளம் திரும்பினார்கள். அன்றைய நாளில் உயிர் பிரிந்தாலும் அவன் சேகரித்த வேவு தகவல்கள் பத்திரமாக இருந்தன. அவன் சேகரித்த வேவு தகவல்களின் சுவடுகள் அவனோடு கூட சென்ற வேவு போராளிகள் விமான எதிர்ப்பு போராளிகளால் 1998 June 26 அவன் நினைவாகவே MI-24 உலங்கு வானூர்தி ஒன்றை சுட்டு வீழ்த்தினார்கள். ஜெரி நல்லொழுக்கமும் இயக்க கட்டுப்பாடுகளை மதித்து நடக்கும் பண்பு கொண்டவன். நீண்டகால சண்டை அனுபவம் சிறந்த வேவு அனுபவம் உடையவன். இந்த வேலையினையும் தானாகவே முடிவெடுத்து செய்யக்கூடியவன். சண்டைகள் திட்டத்துக்கு அமைய எல்லாவற்றாலும் நிலைமைக்கேற்ப முடிவெடுத்து செயற்படக்கூடியவன். இந்த தேசம் விடிவு பெற வேண்டும் என்பதற்காக அவன் விழிமூடி போனான். லெப்டினன்ட் கர்னல் ஜெரியாக. லெப்டினன்ட் கர்னல் ஜெரியின் மாவீர மகுடம் கேட்டோம்.
தாயகம் காத்திடும் மனமாயாண்டாய், தாய் உன்னை தேடுறே வெளியில் மாடா. விடுதலை போரில் மாவீரனானாய், வீரத்தின் வேரில் மாதவமானாய், உன்னை இழந்து விழிகள் கரைந்து தமிழினம் தொழுகிறதே.
தாய்மொழி உரிமையில் உயர்ந்ததே.